மத்தேயு மூன்றாவது அதிகாரம் வசனம் பதிமூணுல இருந்து கடைசி அது 17 வரைக்கும் நம்ம வாசிக்கப்பட கேட்போம்.
அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது.
மத்தேயு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஒரு பிரத்யேகமான விதத்தில் நமக்கு பிரசன்ட் பண்றார், அது காமிக்கிறார். அவர் எந்த மாதிரி காட்டுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஒரு ராஜாவாக அவர் காட்டுறார். நம்ம ராஜா நினைச்சுக்கிட்டோம்னா, நம்ம நினைக்கிற ஒரு ராஜாவா நம்ம நினைச்சுக்க கூடாது. ராஜான்றதுக்கே அதனோட மகிமை, அதனோட அர்த்தமே இயேசுவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ராஜானா எவ்வளவு பெரியவர் அப்படின்றத இயேசுவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இதுல அவர் சொல்ற ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு அதிகாரமும் அந்த நோக்கத்தோடு தான் அவர் எழுதியிருக்கிறார். ராஜானா என்னன்னு தெரிஞ்சுக்காங்க, இயேசு ராஜானா யாருன்னு தெரிஞ்சுக்கங்கன்ற ஒரு நோக்கத்தோடு தான் அதை எழுதுறாரு. ஒவ்வொரு வசனத்தின் நோக்கமும் அதான். இப்ப நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம், அவருடைய வம்ச வரலாறு சொன்னதும் அதுக்காகத்தான் சொன்னாரு. அவருடைய பிறப்பின் விவரங்கள், அந்த சாஸ்திரிகள் வந்தது, அந்த ஏரோதனுடைய பகை, அதெல்லாம் சொல்லி முடிச்சு இப்ப மூணாவது அதிகாரத்துல அவருடைய முன்னோடிய நம்மளுக்கு காமிச்சு, அந்த முன்னோடி மூலமா பல காரியங்கள் படிக்க வச்சார். இப்போ அந்த அதிகாரம் முடிக்க இருக்கும் போது மத்தேயு என்ன செய்யறாருன்னா, ரொம்ப கிராண்ட் பகுதியில இந்த ராஜாவனுடைய என்ன சொல்லலாம், ஒரு பட்டாபிஷேகம் அப்படின்னுவாங்க தெரியுங்களா. பட்டாபிஷேகம் அப்படின்னா அந்த கிராண்டா செய்வாங்க. அந்த ஒரு தகப்பன் ஒரு மகனுக்கு ராஜா வாக்கணும்னா அந்த காலத்திலாம் பாத்தீங்கன்னா, கிராண்ட் மியூசிக் நான் கிராண்டா இருக்கும். அவரை உட்கார வச்சு அவருக்கு முடிசூட்டி, அந்த முடிசூட்டுற ஒரு ஒரு நிகழ்வு அதான் நடக்குது. இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு பட்டாபிஷேகம் நடக்குதுன்னு சொல்லலாம். அவருடைய அவருடைய மகிமையான பணிக்கு நியமிக்கப்படுகிற ஒரு நிகழ்வை அவர் காட்டுறார். ஒரு ராஜாவனா அவருக்கு பட்டாபிஷேகம் இருக்கணும் இல்லையா, அவர் அமைக்கப்படணும், அவர் ராஜாவாக நியமிக்கப்படணும். அந்த நிகழ்வு நடக்கிறத நம்ம இங்க பாக்குறோம். அவருடைய கொரோனேஷன் அப்படின்னு அவர் ஊழியத்துக்காக அவர் முடிசூட்டப்படுறது, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு நியமிக்கப்படுற ஒரு காரியத்தை நம்ம இங்க பாக்குறோம். பாருங்களேன், இந்த இதனோட நிகழ்வு, இதனோட மாட்சிமைக்கு நிச்சயமாவே வார்த்தைகள் இல்ல, பிரசங்கம் பண்ண முடியாது. இத நான் யோசிச்சு யோசிச்சு நேற்று 3 மணி ஆயிருச்சு, ஸ்ட்ரகிள் பண்ணி என்னால முடியல அப்படின்றாங்க இல்லையா. ஏன், எவ்வளோ கிராண்ட் பகுதி இதுல, எந்த பக்கத்தை தான் நான் சொல்லி உங்களுக்கு முடிக்கிறது, அவ்வளோ கிராண்ட் பகுதி இது. அந்த மாதிரி ஒரு ஒரு மாட்சிமையான ஒரு ரிச் பேசேஜ்னு சொல்லலாம் பாருங்களேன். ஏன்னா அதிகாரம் 1வது வசனத்திலிருந்தே ஒரு எதிர்பார்ப்போடு வந்துகிட்டு இந்த நேரத்துக்கு தான் வந்துகிட்டு இருந்துச்சு. பாருங்களேன், அவருடைய ஆரம்பத்திலிருந்தே ஒரு இந்த நிகழ்வு வரணும். ஏன்னா இங்க வரும்போதுதான் கதாநாயகன் அறிமுகப்படுத்தப்படுகிறார் நமக்கு. கதாநாயகன் அறிமுகப்படுத்தப்படுகிறார் பாருங்களேன். முதல் தடவை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜன் வந்து அந்த மேடை ஏறுறார் இல்லைங்களா. மேடை ஏறும்போது, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஐ பிரசன்ட் யூ ஜீசஸ் கிரைஸ்ட்ன்ற மாதிரி அவர் ஏறி வரும்போது அந்த ஸ்டேஜ் மாதிரி பாருங்களேன். சில படங்கள்லாம் நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி, ஆனா இந்த ஹீரோ ஹீரோடைய இன்ட்ரோடக்ஷன் பாருங்களேன், பயங்கரமா இருக்கு. ஏன், அவர் நித்தியத்தின் கதாநாயகன் இல்லைங்களா. அந்த சராசரத்தின் ராஜா மேடைக்கு வருகிற ஒரு காட்சி. இது வரைக்கும் இந்த ராஜா 30 வருஷம் அட்ரஸே தெரியல, எங்க இருந்தாருன்னே தெரியாத ஒரு நிலையில் மறைவா, என்ன ஆச்சு 30 வருஷம் என்ன பண்ணாரு ஏதுனே தெரியாத ஒரு மறைவா இருந்த ஒருத்தர் வந்து இங்க என்ன பாக்குறோம், மேடை ஏறி வர்றதை நம்ம பார்க்கிறோம். அப்படிதான் ஒரு அழகான காட்சி. உலகத்தின் பட்டாபிஷேகம், உலகத்துல ராஜா வாக்குறாங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா பெரிய சத்தம் இருக்கும், ட்ரம்ஸ் இருக்கும், பெரிய ஆடம்பரம் இருக்கும், பெரிய டிரெஸ்ஸஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும், பெரிய ஆடம்பரம் நடத்துவாங்க இல்லைங்களா, பெரிய லைட்ஸ் எல்லாம் போட்டு பட்டாசு எல்லாம் வெடிச்சு பண்ணுவாங்க. ஆனா இந்த ராஜா அப்படிப்பட்ட அவ்வளவு சீப்பான பட்டாபிஷேகம் இவருக்கு இல்ல. ஏன்னா இந்த உலகத்துக்குரிய ராஜா அல்ல இவர் இல்லைங்களா, அதே அவரே சொன்ன உலகத்துக்குரிய ராஜா அல்ல. அதனால இவருக்கு நடக்கிற பட்டாபிஷேகம் பரலோகம் வந்து செய்து, பரலோகமே இறங்கி வந்து பிதா குமாரன் பரிசுத்தாவி திரியேக தேவன் இறங்கி வந்து இங்க அவருக்கு நடக்கிற பட்டாபிஷேகத்தை நம்ம பாக்கிறோம் பாருங்களேன். அது மூணு பேரும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறத பாக்கிறோம். அந்த மூணு தலைப்புல தான் இதை நம்ம படிக்க போறோம். மூணு தலைப்பு என்ன? குமாரனுடைய ஞானஸ்தானம், பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம், பிதாவினுடைய அறிவிப்பு. இது மூணு தான் படிக்க போறோம். இது மூணுலயும் த்ரீயேகம் இருக்கு பாருங்களா. குமாரனுடைய ஞானஸ்தானம், பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம், பிதாவினுடைய அறிவிப்பு, அதை நம்ம பார்க்க போறோம் பாருங்களேன். இந்த மூணு பேரும் ஒன்னா ஒரே இடத்தில் ஒரு செய்யற ஒரு காரியம், ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வுன்னு சொல்லலாம். யோவான் ஸ்தானாக்கும் இது ஒரு ரொம்ப ஸ்பெஷல் டைம். ஏன்? அவருடைய ஊழியம் முடிஞ்சு, அவருடைய ஊழியம் ஆரம்பிச்சு இது ஒரு உச்சகட்டத்தில் வந்து அது முடிகிற ஒரு நிலைமை. இதுக்கப்புறம் அவர் அப்படியே மறைந்து போயிட போறார். அவருடைய ஊழியம் முடிகிற ஒரு டைம், இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப விசேஷமான டைம். ஏன்? அவருடைய ஊழியம் ஆரம்பிக்கிற ஒரு டைம், அதனால ஒரு ஸ்பெஷல் நாள். பல காரியங்கள் இதுல நடக்குது, பல காரியங்கள் நடக்கிற ஒரு நிகழ்வை நம்ம பார்க்க போறோம். இயேசு வந்து நித்தியத்திலேயே ஒருவரும் செய்ய முடியாத ஒரு நித்திய பணிக்காக நியமிக்கப்படுறார். நம்ம ரெவலேஷன்ல பார்க்கும் போது என்னோட கிராண்ட்னஸ் பாக்குறோம். அண்ட சராசரத்திலேயே ஒருவருமே அதுக்கு பாத்திரர் அல்ல இல்லைங்களா. யார் இந்த முத்திரையை தொடக்க முடியும் அப்படின்னா அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து நிக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு கிராண்ட் சீன் இல்லைங்களா. அவர் நியமிக்கப்படுறத பாக்குறோம், ஒரு கிராண்டான ஒரு சீன். ஓகே, முதலாவது தலைப்பு எடுத்து பார்ப்போம். முதலாவது தலைப்பு என்ன? குமாரனுடைய ஞானஸ்தானம். குமாரனுடைய ஞானஸ்தானத்தின் விவரத்தை பார்ப்போம். இவ்வளவு பெரிய கிராண்ட் விஷயமா இருந்துச்சுன்னா நம்ம இதை பார்க்கணும். 13வது வசனத்துல அது எப்படி ஆரம்பிக்குது? அப்பொழுது இயேசுவானவர் ஞானஸ்தானம் பெறுவதற்கு பாருங்களேன். இதுல ஒரு பெரிய காரியம் நடக்குதுன்னா எந்த டேட்டு அதெல்லாம் போடணும் இல்லீங்களா. ஆனா இங்க இந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு? அப்பொழுது அப்படின்னு ஆரம்பிக்குது. எப்பொழுது அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு அவ்வளவு விவரம் தெரியல, ரொம்ப வேக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னா எப்பொழுது, ஒரு டேட்டை சொல்லக்கூடாதா? இயேசுக்கு என்ன வயசு இருந்துச்சுன்னு சொல்லக்கூடாதா? அப்படின்னா லூக்கா நமக்கு உதவி செய்யறாரு பாருங்களா. லூக்கா 3:23 பாத்தீங்கன்னா,
அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது
உள்ளவர் ஆனார். அவரோ 30 வயது உள்ளவரா இருந்தார். அந்த ஒரு டேட் க்ளூ கிடைக்குது. எப்பொழுது? இயேசுக்கு 30 வயசு ஆன போது. அதான் சீன், இயேசுக்கு 30 வயசு ஆன போது. இதுல என்ன, 30 வயசு ஏன் 25 வயசுல வரல அப்படின்னா நமக்கு தெரியல. ஒருவேளை யூகம் பண்ணலாம். என்னன்னா 30 வயசுன்னும் போது ஒரு முதிர்ந்த வயசுன்னு சொல்லலாம். இன்னொன்னு மாத்திரம், தன்னுடைய பிதா தாவீது வந்து அவர் 30 வயசு ஆன போதுதான் அவர் ராஜாவானதான் பாக்கிறோம். அவர் அப்பதான் ராஜாவா நியமிக்கப்படுறார். அது மாத்திரம் இல்லாம பழையற்பாடுல உபாகமத்துல எல்லாம் பார்த்தோம்னா 4வது அதிகாரத்துல ஒரு ஆசாரியன் ஆசாரியனா நியமிக்கப்படணும்னா அவன் 30 வயசு ஆயிருக்கணும்னு போட்டிருக்கு. 30 வயசுல தான் நியமிக்கப்படணும். ஆனா போக போக அது மாறி போச்சு, அது 25 ஆச்சு, 20 ஆச்சு. ஆனா ஆரம்பத்துல ஒரு 30 இயர்ஸ்ல தான் பிரீஸ்ட் ஆகணும்னு போட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு, ஏன் 30 வயசுல தான் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அந்த முதிர்ச்சி இருக்கலாம், அந்த பழைய ஏற்பாடு பேக்ரவுண்ட் இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, 30 வருஷம், 30 இயர்ஸ், இந்த உலக கதாநாயகன், நித்தியத்தின் கதாநாயகன் 30 வருஷம் இந்த உலகத்தில் வந்து மிகுந்த வறுமையில ஒரு கார்பெண்டரா இருந்து கார்பெண்டர் வேலையை செஞ்சுக்கிட்டு அனுதின வேலை, காலையில எந்திரிச்சோனா எந்திரிச்சு கட்டையை அறுத்து சேரை செய்யறதோ டேபிளை செய்யறதோ இல்ல ஒரு கதவை செய்யறதோ, சாதாரண வேலையை செஞ்சுக்கிட்டு தான் தான் உலகத்தை படைத்த தேவன் என்பதை அறிந்து எல்லாமே தனக்கு தெரியும், இந்த உலகம் சரித்திரமெல்லாம் தனக்காக காத்திருக்கு, தான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை, மேசியா தான் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அது எல்லாத்தையும் அறிந்திருந்தும் 30 வருஷம் ஒரு குக்கு கிராமத்துல சாதாரண வேலை செஞ்சுக்கிட்டு அமைதியா எந்த விதமான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாம அவர் தன்னுடைய பிதாவுடைய நேரத்துக்காக காத்திருக்கிறாருன்னா அது அதுவும் வறுமையில வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னா எவ்வளவு கம்ப்ளீட் சப்மிஷன் பிதாக்கு பாருங்களேன். ஏன் இதெல்லாம் என்னுடைய பிதாவின் டைம்ல இருக்கு, அவருடைய சித்தத்துல இருக்குன்னு 30 வருஷம் எந்த கேள்வியும் கேட்கல, எந்த ஃப்ரஸ்ட்ரேஷனும் ஆகல, என் பிதா நேரத்தை குறிச்சிருக்கிறார், 30 வருஷம் அமைதியா வருமனா வருமை சாதாரண வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு அற்புதமும் அவர் செய்யல அந்த டைம்ல. அப்படி இருந்துகிட்டு அவர் செஞ்ச முதல் அற்புதம் கானான் ஊர்ல நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. எல்லா பவரும் தன் கையில வச்சுக்கிட்டு, எல்லா வல்லமையும் தன் கையில வச்சுக்கிட்டு, எல்லா இதுவும் வச்சுக்கிட்டு 30 வருஷம் அமைதியா இருக்கிறாருன்னா அது எவ்வளவு அதிசயமா இருக்கும். உன்னால யோசிக்க முடியுமா, நம்மனால அப்படியெல்லாம் இருந்து வச்சுக்கிட்டு ஒரு மாசம் ஒழுங்கா அமைதியா இருக்க மாட்டோம். 30 வருஷம் தன் பிதாவை கேள்வி கேட்காம, ஏன் பிதாவே ஏன் எனக்கு இவ்வளவு இது, நம்மளாம் ஒரு மாசம் ஒரு வருஷம் போறோம், 5 வருஷத்துக்குள்ள ஏதாவது ஆயிரணும் நமக்கு. 30 வருஷம் பொறுமையா தன் பிதாவுடைய டைம்காக வெயிட் பண்ணிக்கிட்டு ஒரு கேள்வியும் கேட்காம பூரண திருப்தியோட, பிதாவே நீ பராமரிப்பில் என்னை எங்க வைத்திருக்கிறாயோ அதை நான் நன்றாக என் வேலையை செய்வேன், எகிறோம் நம்ம அதை செய்யணும் இதை செய்யணும் அதை பண்ணணும். 30 வருஷம் அவர் பேரே எடிபடல, எங்க இருந்தார்னு கூட தெரியல, அங்க ஏதாவது ஒரு சின்னது செஞ்சிருந்தாருன்னா ஃபேமஸ் ஆயிருப்பார், ஆனா செய்யவே இல்லை. என் பிதா என்ன எங்க வச்சிருக்கிறாரோ அவர் காலத்துக்காக நான் வெயிட் பண்ணுவேன், எவ்வளவு அமைதியா பொறுமையா கேள்வி கேட்காம இருந்திருக்கிறார் பாருங்களா. அதாங்க ரொம்ப அதிசயம். அதான் 30 வருஷம் முடிஞ்சு அந்த நேரம் இப்போ வந்துருச்சு. நேரம் இப்ப வந்த பிறகு தான் யோர்தான் நதிக்கு வர்றார். யோர்தான் நதிக்கு யோசிச்சு பாருங்க, அவர் இருந்த நசரேத் இடத்துல இருந்து யோர்தான் நதி ஒரு 60 மைல் தூரம். இந்த பாவம் இல்லாத தேவகுமாரன், பரிசுத்த தேவகுமாரன் 60 மைல் தூரம் தனி ஆளா நடந்து அவர் வந்துகிட்டு இருக்கிறார். வந்துகிட்டு இருக்காரு, ஏன் வராரு நம்ம கேட்கணும், ஏன் வராரு, என்ன போட்டிருக்கு அந்த வசனம், என்ன பதில் கொடுக்குது, எதற்காக வந்துகிட்டு இருக்காரு, ஞானஸ்தானம் பெறுவதற்கு. யோசிச்சு பாருங்களேன், 30 வருஷம் பாவமே செய்யாத பாவம் இல்லாத பரிசுத்த தேவ குமாரன் 30 வருஷத்துக்கு அப்புறம் உலக சீன்ல வர்றதுக்கு வராரு. உலகம் இப்பதான் அவரை பார்க்க போது, முதல் தடவை உலகமெல்லாம் தன்னை அறிய போதுன்ற அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது அவர் எதுக்காக வர்றாருன்னு போட்டிருக்கு, பட்டாபிஷேகத்துக்கு வர்றாரு, அது இதெல்லாம் போடல, எதுக்காக வர்றாரு, ஞானஸ்தானம் பெறுவதற்கு. அது அவருடைய நோக்கமே, அவர் கிளம்பி வந்த நோக்கமே ஞானஸ்தானம் பெறுவதற்கு. இது நம்மளுக்கு பெரிய, இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா பெரிய ஷாக்க கொடுக்கணும், பெரிய ஷாக்க கொடுக்கணும். நமக்கு ஒன்னும் அதை படிச்சா ஞானஸ்தானம் எடுக்க வந்திருக்கிறாருன்னு நம்ம பேசாம இருந்துடுறோம், ஆனா பெரிய ஷாக்க கொடுக்கணும். யோவான்ஸ்தானாக்கு பெரிய ஷாக்கு கொடுத்துச்சு, ஐயோ அப்படின்னு அப்படியே கீழே தண்ணியில மயக்கடிச்சு விடுற மாதிரி ஆனாரு. ஏன் எல்லா காலத்திலும் எல்லா மனிதர்களையும் பெரிய ஷாக் இது கொடுத்துச்சு. ஏன் ஷாக்கு கொடுத்துச்சு, என்ன இதுல ஷாக்கிங், ஏன்னா பாருங்களேன் அந்த ஹீரோ செய்யற ஃபர்ஸ்ட் செயலே நம்மளுக்கு ஷாக் கொடுக்கற மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா, யோவான்ஸ்தானா கொடுக்கற ஞானஸ்தானம் எப்பேற்பட்ட ஞானஸ்தானம், மனம் திரும்புதலுக்கு ஏதுவான, பாவத்தில இருந்து மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்தானம் இல்லைங்களா. அதைத்தான் 6வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், பாவிகளுக்கு கொடுக்கிற ஒரு ஞானஸ்தானம். எந்த பாவி தன் பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட்டு பாவத்திலிருந்து தேவன் பக்கம் திரும்புறானோ அவனுக்கு கொடுக்கிற ஞானஸ்தானம். அந்த பரிசேயர்களை பாட்டு திட்டினார், விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு திட்டினார். இது இந்த இடம் வந்து பாவிகளுக்கான இடம். இந்த இடத்துல வந்து தேவகுமாரன், பாவமே இல்லாத தேவகுமாரன் கிட்ட கூட வரக்கூடிய வரவே கூடாது. ஏன்னா அதெல்லாம் பயங்கரமான ஆயக்காரர்களும் பாவிகளோ அசுத்த பிடிச்சவங்களோ அறிக்கையிட்டு தன் பாவங்களை உணர்ந்து அறிக்கையிடுற ஒரு இடத்துல போய் இந்த பாவமே இல்லாத பரிசுத்த தேவகுமாரன் அந்த இடத்துக்கு வரவே கூடாது. அந்த இடத்துக்கு வர்றது மாத்திரம் இல்ல, அந்த பாவிகளோடு கியூல நின்னுகிட்டு அவங்களோடு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு வர்றாரு. ஏன் இவர் வர்றாரு யோசிச்சு பாருங்களேன், அது ஷாக் இல்ல. ஏன் இவருக்கு இந்த ஞானஸ்தானம், நமக்கு ஆச்சரியம், அது ரொம்ப ஆச்சரியம் உங்களுக்கு. ஒருவேளை அது ரொம்ப பெரிய விஷயம், அது அவங்க வந்து அங்க பாருங்களேன், அவங்க வந்து யோவான ஸ்பெஷலா மீட் பண்ணல, எல்லாரும் கியூல வரும்போது அந்த கியூல ஒருவரா இவரும் வந்துகிட்டு இருக்காரு. திடீர்னு இப்ப நேரம் பார்த்தவனுக்கு தான் யோவானுக்கே ஷாக் ஆகுது, யோவானுக்கே தெரியல அவர் வந்தது, கியூல வந்து ஆள் தெரியாத வந்துட்டார், வர மாதிரி வந்திருக்கிறார். அது பெரிய ஷாக். ஏன் 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 ஏன்ற ஒரு கேள்வி வந்து 2000 வருஷமா அதுக்கு பதில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பல பேர் பதில் கொடுக்கறாங்க பல விதமா. நம்மள மாதிரி இந்த ஜெகோவா விட்னஸ் மாதிரி ஆளுங்க எடுத்தாங்கன்னா அவங்க பல விதமா கொடுப்பாங்க. ஆரம்ப காலத்துல ஒரு கூட்டம் இருந்துச்சு, அந்த கூட்டம் வந்து என்ன பதில், அவங்க க்னாஸ்டிக்ஸ்னு பேர், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏன் பாத்தீங்களா ஞானஸ்தான் அவரே எடுக்க வர்றாரு, ஏன் தெரியுமா அவர் எடுக்க வர்றாரு, ஏன்னா அவர் வந்து இந்த உலகத்தில் 30 வருஷமா சாதாரண மனுஷனாகத்தான் அவர் இருந்தார். ஆனா இந்த ஞானஸ்தானம் அவர் கிடைச்ச பிறகுதான் அவர் உயர்ந்த தெய்வீக நிலைமைக்கு போய் தேவகுமாரனா அவர் மாறிட்டாரு. அப்பதான் அவருக்கு பலம் கிடைச்சிச்சு, ஆவி கிடைச்சி தன்னுடைய பாவம் எல்லாம் நீக்கப்பட்டு இப்பதான் மாறிட்டாரு அப்படின்னா அது கரெக்டா? கொஞ்சம் கூட கரெக்டா இருக்க முடியாது. ஏன், நம்ம ஆரம்பத்திலேயே படிச்சோம், அவர் பிறக்கும் போதே அவருக்கு பேர் என்ன, இமானுவேல் என்று சொல்லப்படுவார். இமானுவேல்னா தேவன் நம்மோடு இருப்பார் இல்லைங்களா. ஏன், அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேர் கொடுத்திருந்தாங்க அவருக்கு. இப்பதான் தேவன்னா எவ்வளவு முட்டாள்தனம், அது தப்பு. இன்னும் சில பேர் என்ன சொல்றது, ஏன்னா அவர் இப்ப ஊழியத்தை ஆரம்பிக்க போறார், ஒரு ஆசாரியன் ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கிறதுனால ஆசாரியர் ஆரம்பத்தில் கழுவப்படுற மாதிரி அந்த சடங்க செய்யறதுக்கு அவர் வந்திருக்கிறார், தன்னை கழுவி சுத்திகரிக்கிறதுக்கு வந்திருக்கிறார்னா. அப்படி செய்யணும்னு வந்திருந்தா யோவான் ஏன் அவரை நிறுத்தணும், ஆசாரிய சடங்கு ஓ தாராளமா செய்யலாமே சொல்லிருக்கீங்களா, யோவான் ஷாக்கா இல்ல இல்ல நான் இதை செய்யவே மாட்டேன்றாரு, ஏன் நிறுத்தணும், அது தவறு, அதுக்கும் ஆதாரம் இல்ல. இன்னும் சில பேர் என்ன சொல்றது, ஏன்னா யோவானுடைய ஊழியத்தை அவர் அங்கீகரிப்பதற்கும் ஆத்தரைஸ் பண்றதுக்கும், யோவான் நீ நன்றாக செய்து கொண்டிருக்கிறார், நீ நல்லா தேவனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கார், நானும் ஞானஸ்தானம் எடுத்து ஊருக்கெல்லாம் அறிவிக்கிறேன், நீ எவ்வளவு நல்ல ஊழியத்தை செய்யறேன், எவ்வளவு முட்டாள்தனம் அது, அதுக்கெல்லாம் இல்ல. என்ன காரணம், ஏன் இதெல்லாம் முட்டாள்தனமான காரணம், என்ன காரணம் பாருங்களேன். யோவானுடைய ரெஸ்பான்ஸை பாத்தீங்கன்னா, மிக மிக பரிசுத்த மனுஷன், மிக உயர்ந்த மனுஷன், அவருக்கே தெரியல ஏன் இவர் ஞானஸ்தானம் எடுக்கிறார், அதான் ஆச்சரியம். அவருக்கே தெரியல, அவரே ஆச்சரியமா அவர் என்ன கேட்கிறாரு 14 வசனத்துல என்ன போட்டிருக்கு,
யோவான் அவனுக்கு தடை செய்து,
தடை செய்து, யோவான் அவனுக்கு தடை செய்து, அவருக்கு தடை செய்து. அப்படின்னா தடை செய்துனா அந்த வார்த்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. தொடர்ந்து தடை செஞ்சுட்டு இருந்தான், இல்ல இல்ல பேதுரு நீங்க உங்களுக்கு தெரியும், அவர் கால் கழுவலான்னு போகும்போது காலெல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு, இல்ல இல்ல என்ன ஃபுல்லா கழுவுங்க, என் காலை ஒண்டி தொட விட மாட்டேன்ற மாதிரி யோவான் ரொம்ப தீவிரமாக தொடர்ந்து, இல்ல இல்ல என்னால செய்யவே முடியாது, ஆளை விட்டுருங்க என்னன்ற மாதிரி தடை செஞ்சுட்டு இருந்தார். இதை போய் என்னால செய்ய முடியாது அப்படின்னு தடை செஞ்சுட்டு இருந்தார். இது என்ன எல்லாம் என்ன சொல்றது, உல்டாவா இருக்குது. நீங்க வந்து எனக்கு ஞானஸ்தானம் கொடுப்பீங்களான்னு நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன், நீங்க என்ன செய்யறீங்க, என்கிட்ட வரீங்க ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு அப்படின்றாரு பாருங்க. ஏன்னா யோவான் இயேசுவை பத்தி கொஞ்சம் அறிஞ்சவர் இல்லைங்களா, சொந்தக்கார் கசின்ஸ் மாத்திரம் இல்லாம, தன் தாயே உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், எலிசபெத் அம்மா மரியா வரும்போதே, ஐயோ என் ஆண்டவருடைய தாய் என்கிட்ட வரலாமான்னு இவர் மாதிரியே பேசுச்சு, அங்கேயும் நீங்க போய் என்கிட்ட வரலாமான்னு. அதே மாதிரி இங்க யோவானுக்கு இயேசு கிறிஸ்துடைய பாவமற்ற நிலைமை, அவருடைய பல காரியங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா இயேசு கிறிஸ்து தான் மேசியான்ற ஒரு தெய்வீக ஒரு கன்ஃபர்மேஷன் அவருக்கு இன்னும் கிடைக்கல. ஆனா பல காரியங்கள் இயேசுவை பத்தி தெரியும் பாருங்களேன். இந்த வசனத்திலேயே அவர் பரிசேயர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டேன்னு நிராகரிச்சது காரணம் என்ன, அவங்க மனம் திரும்பாததுனால. இயேசுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டேன்னு நிராகரிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, இவர் மனம் திரும்ப அவசியம் இல்லாததுனால. ஏன் மனம் திரும்ப அவசியம் இல்லைன்னா என்ன அர்த்தம், அவர் பாவமே செய்யாதவர், பாவமே இல்லாதவருக்கு போய் மனம் திரும்பதில் ஞானஸ்தானம் எதற்கு, அதைத்தான் யோவான் பாருங்க. யோவான் ஆரம்ப வார்த்தையே, யோவானுடைய ஆக்ஷனே என்ன காட்டுது, இயேசு கிறிஸ்துவின் மகத்துவத்தை மாட்சிமையை உணர்த்துது. பப்ளிக்கா இயேசு முகத்தை காட்ட வர ஃபர்ஸ்ட் சீனே என்ன நமக்கு காட்டுது, யோவானுடைய வார்த்தைகளே காட்டுது, ஐயோ பாவமே மனுஷனா இருந்து அவரே என்ன பாக்குறாரு, நீங்கள் பாவமே செய்யாதவர், நீங்க பாவம் செய்யாதவர் மாத்திரம் இல்ல, இங்க பாருங்களேன், நான் உங்களுக்கு பேப்டிசம் பாவம் செய்யாதவர் மாத்திரம் இல்ல, நீ என்னை விட உயர்ந்தவர், என்னை விட கடந்தவர், நான் உலகத்திலேயே மிகப்பெரிய தீர்க்கதரிசியில எல்லா தீர்க்கதரிசியில பெரிய மனுஷனா நான் இருக்கலாம், எல்லா மனிதர்களோட பெரிய மனுஷனா நான் யோவான்ஸ்தானா இருக்கலாம், ஆனா என்னை விட நீர் உயர்ந்தவர். எப்படி சொல்றாரு, உம்மால நான் ஞானஸ்தானம் வாங்கணும் பாருங்களேன், அதத்தான் அவர் சொல்றது, உம்மால நான் ஞானஸ்தானம் பண்ணப்படணும் அப்படின்றது. ஏன் இவர் தடை பண்றாருனா, என்னால பப்ளிக்கா எல்லாரும் பாக்குறாங்க, இதெல்லாம் எழுதப்படும், ஊரெல்லாம் கேட்கும், என்னமா சரித்திரம்லாம் பார்க்கும், பப்ளிக்கா நீ வரும்போது வேற எதுவும் செய்யறதுக்கு இல்லையா, இதை போய் செய்ய வந்திருக்கிறீங்களே, உங்களை என்ன நினைப்பாங்க. என்கிட்ட ஒருத்தர் ஞானஸ்தானம் வாங்கினான்னா அது கொடுக்கற ஒரே மெசேஜ் என்ன, அவன் ஒரு பாவி, அதனாலதான் என்கிட்ட ஞானஸ்தானம், அப்படியா உங்களை அடையாளம் காட்ட வரீங்க, நான் செய்யவே மாட்டேன் அப்படின்றார். ஏன் இவர் அப்படி எடுக்க வந்தார், அதுக்கு தான் பதிலை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா, அதுக்கு ரொம்ப முக்கியமான பதிலை நம்ம பார்க்கணும். ஏன் எடுக்க வந்தார்னா, இதான் அங்க காஸ்பல், இயேசு கிறிஸ்துவனுடைய காஸ்பல். அவர் ஃபார்மலா பப்ளிக்கா முதல் தடவை தன்னை வெளிக்காட்ட வரும்போது தன்னை எப்படி தெரியுமா அடையாளம் காட்டுறாரு, பாவிகள்ல ஒருவராக தன் அடையாளம் காட்டுறார். தன்னுடைய மக்களோடு தான் இணைக்கப்பட்டு ஒன்றான ஒரு அடையாளத்தை உலகத்துக்கு காட்டுற மாதிரி தான் பப்ளிக்கா அவர் வெளியே வர்றார். அதான் பாக்குறோம் பாருங்களேன். அவரே அதுக்கு பதில் சொல்றாரு, ஏன் நான் ஏன் கொடுக்கணும் உங்களுக்கு? அவர் சொல்ற பதில் என்ன?
இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார்.
இப்பொழுது இடம் கொடு, பாருங்களேன் அழகான வார்த்தைகள். இயேசு கிறிஸ்து சொன்ன தான் அடல்ட் ஆகி பெரியவர் ஆகி சொன்ன முதல் வார்த்தைகள் முழு வேதத்திலேயே இதுதான். தன் பெரியவர் ஆகி சொன்ன சின்ன வயசுல என் பிதாவினுடைய வேலையை செய்யறதுக்கு நான் இருக்கக்கூடாதான்னு சொன்னார் அது 12 வயசுல. ஆனா தான் வளர்ந்து 30 வருஷம் ஆன பிறகு தான் வாயில இருந்து வந்த ரெக்கார்ட் பண்ண முதல் வார்த்தைகள் இதுதான் பாருங்களேன். அதுவே காஸ்பலுங்க. அவர் வாயில வந்தெல்லாம் கொட்டுறதெல்லாம் முத்துன்ற மாதிரி அவர் என்ன சொல்றாரு, ராயலா ஒரு ஒரு கம்பீரத்தோடு ஒரு தாழ்மையோடு கிருபை நிறைந்த வார்த்தைகள். இப்பொழுது இடம் கொடு, நாம்
எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கு.
நாம் எல்லா நீதியும் நிறைவேற்ற வேண்டும், நாம் எல்லா நீதியும் நிறைவேற்ற வேண்டும். அப்படின்னா என்ன? அங்க குட் நியூஸ். குட் நியூஸ் என்ன? என்ன காஸ்பிள்? என்ன என்ன காஸ்பிள்னா? கடவுள் கொடுக்கிற காஸ்பிள்னா நம்ம பாவிகளா இருக்கிற நமக்கு பாவிகளை வந்து தான் தன்னோடு ஏற்றுக்கொண்டு தன்னோடு ஒப்புரவாக்கி கொண்டு தன்னோட உறவுல ஏற்றுக்கொள்றது எதை வச்சுனா, மற்ற ஒருத்தர் செஞ்ச வேலையை வச்சுதான் பாவிகளை தன்னோடு ஒன்றா அவர் ஏற்றுக்கொள்றது. பாருங்களேன் அதான் காஸ்பிள். அந்த பாவிகளை வந்து தன்னோடு தான் ஒப்புரவாக்கி கொள்றது வந்து இன்னொருத்தர் செஞ்ச வேலையை வச்சுதான் பாருங்களேன். அதான் காஸ்பிள். காஸ்பிள்னா என்ன? கடவுள் வந்து நம்மளை நீதிமானா ஏற்றுக்கொண்டு நம்மளை தன்னோடு பிள்ளைகளா ஏற்றுக்கொள்றது எதை வச்சு ஏற்றுக்கொள்றாருன்னா, நம்ம வாழாத ஒரு வாழ்க்கையை வச்சு, நம்ம அனுபவிக்காத ஒரு மரணத்தை வச்சு தான் நம்மள ஒரு நீதிமானா ஏற்றுக்கொள்றது. அதுதான் காஸ்பிள் இல்லைங்களா? நம்ம என்ன செஞ்சோமோ, நம்ம எப்படி இருக்கிறோமோ, நம்மளுடைய நிலைமையை பொறுத்து கடவுள் நம்மளை ஏற்றுக்கொள்றது இல்ல. நம்மளை ஏற்றுக்கொள்றது இன்னொருத்தர் செஞ்ச வேலையை வச்சு, இன்னொருத்தர் செஞ்ச நீதியை வச்சு. அதை எப்படி செய்யறாரு? அதைத்தான் ஒரு ஒரு அடையாளமா, ஒரு சிம்பாலிக்கா இயேசுடைய பேப்டிசம் நம்மளுக்கு காட்டுது. பாருங்களேன் அதுக்கு பதில் தர விதத்துல தான் கடவுள் தன்னுடைய மிகப்பெரிய ஞானத்துல சிரலிந்த பாவிகளை தன்னோடு ஒப்புரவு எப்படி ஆக்கிக்கிறாரு, தன்னோடு கிருபையா தன்னை ஏற்றுக்கொள்றாரு, தங்களோடு எப்படி ஐக்கிய வச்சுக்கிறாருன்னா, அவங்கள வச்சு, அவங்கள வச்சு இல்ல, அவங்க எப்படி இருக்கிறாங்களோ வச்சு இல்ல, அவங்க நிலைமைய வச்சு இல்ல, இன்னொருத்தர் செஞ்ச ஒரு வேலையை வச்சு. அது இன்னொருத்தர் செஞ்ச வேலையை வச்சு எப்படி தன்னை ஒப்புரவாக்கிறாருன்னா, அதுதான் இயேசுடைய பேப்டிசம் நம்மளுக்கு காட்டுது. பாருங்களேன் அது அழகா நம்மளுக்கு காட்டுற மாதிரி தெரியுது. யோசிச்சு பாருங்க, தான் 30 வருஷம் பப்ளிக்கே வராத ஒருத்தர், காண முடியாத ஒருத்தர், சொல்ல போனா ஒருத்தர் சொன்னாரு எங்கேயோ அடக்கம் பண்ண வச்ச மாதிரி, அடக்கம் பண்ணிட்டாங்கன்னா எங்கனா இருப்பாங்கன்னு தெரியாதா? தெரியாது. அந்த மாதிரி இயேசு இருந்த வாழ்க்கையை பார்த்தோம்னா அட தன்னுடைய சகல வல்லமையும் மூடி மறைச்சு 30 வருஷம் ஆள் தெரியாத நிலையில் இருந்தவர் வந்து முதல் தடவை உலக சீன்ல வரார். முதல் தடவை எல்லோரும் பார்க்கிற நிலைமையில் வரும்போது தான் எப்படி தன்னை அடையாளம் காட்டுறாரு? பாவிகளுக்கு மத்தியில் பாவிகள் செய்யக்கூடிய ஒரு செயலை செய்து கொண்டு பாவினால ஞானஸ்தானம் பெறுவதற்கு அவர் வந்திருக்கிறார். பாவிகளோடு ஒன்றா வந்திருக்கிறார். இதுல என்ன காட்டுறாரு? தேவன் வந்து அந்த தேவன் பப்ளிக்கா 30 வருஷம் பெருத்து வெளியே வரும்போது ஆலயத்துக்கு போகல, இல்ல ஒரு பெரிய பேலஸ்க்கு போகல ராஜாவுன்னு. அவர் எங்க வராரு? எங்க பாவிகள் இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். ஏன்? தன்னை தான் பாவிகளோடு இணைக்கப்பட்டதை, பாவிகளோடு தன்னை ஒன்றாக அடையாளம் காமிச்சுக்கிறார். அதுக்காகத்தான் அங்க வர்றாரு. பாருங்களேன் பாவிகளோடு தன்னை ஒன்றாக அடையாளம் காட்டுறாரு. இது என்ன சொல்லுது? இப்பொழுது இடம் கொடு. அப்படின்னா இந்த மாதிரி நடக்கவே கூடாதுதான், இந்த மாதிரி இன்னுமே நடக்கவும் போறதில்ல, இது ஒரே தடவை நடக்க போகுது. இப்பொழுது இடம் கொடு. ஏன் இடம் கொடு? நாம் எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு அவசியமா இருக்கு. யோவான், நீ எனக்கு இதை செய்ய வேண்டியது அவசியம், நான் உன்னால செஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஏன் இதை நம்ம செய்யணும்? நாம் எல்லா நீதியும் நிறைவேற்றணும். எல்லா நீதியும் நிறைவேற்றணும்னா என்ன? நான் என்னுடைய ஜனங்களுடைய பிரதிநிதியாக நான் வந்து இங்க நிக்கிறேன், என்னுடைய ஜனங்களுடைய பிரதிநிதியாக நான் வந்து நிற்கும் போது அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கொடுக்க வேண்டிய கடனை, நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை ஏற்றுக்கொள்வதற்காக நான் வந்து அவங்களோடு ஒரு அடையாளம் காமிச்சுக்கிட்டு நான் நிற்கிறேன். அவங்களுடைய சார்பாக நான் எல்லா நீதியும் நிறைவேற்ற வேண்டிய அவசியமா இருக்கிறேன். அவங்களுடைய பாவங்களை எல்லாம் நான் சுமந்து வந்து நிற்கிறேன். நான் பரிசுத்த தேவன் தான், ஆனா நான் வந்து நிக்கிறது யாருடைய அடையாளமாக? முரளியுடைய சார்பாக, அருணுடைய சார்பாக நான் வந்து நான் இங்க நிக்கிறேன். அவங்களுடைய பாவங்களை நான் சுமந்து வந்து நிக்கிறேன். அவங்க செஞ்ச பாவங்களுக்கு நான் பரிகாரம் செய்ய வேண்டியதற்கு நிக்கிறேன். அவங்களுக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக நிக்கிறேன். அதனால என்ன ஞானஸ்தானம் பண்ணு, என்ன தண்ணியில முக்கியடு, நான் ஒரு பெரிய பாவி மாதிரி. ஏன்? அவன் பாவி, அவனுடைய சார்பாக நான் வந்து இங்க நிக்கிறேன். அந்த தேவன் அங்க சொல்றார் பாருங்களேன். அதுதான் இது ஞானஸ்தானம் எடுத்து முடிச்ச பிறகு யோவான் உலக பாவத்தை சுமந்து கொண்டு போகிற ஆட்டுக்குட்டின்றார். அவர் மேல் சுமந்து நடக்கிறது அவர் பார்க்கிறார். அவர் தனியால தெய்வமா வந்திருந்தாலும் அவர் இருந்து வந்து நடந்து பேசினதெல்லாம் எப்படி வந்தாரு? நம்மளுடைய பிரதிநிதியாக, நமக்காக நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்ந்து எல்லா நீதியும் நிறைவேற்றுவதற்காக வந்தார். நாம் சாக முடியாத சாவை, மரணத்தை ஏற்றுவதற்காக பிரதிநிதியாக வந்தார். அதுதான் சொல்றார் பாருங்களேன், நான் எல்லா நீதியும் நிறைவேற்றுவது அவசியம். ஏன்? என் ஜனங்களுடைய சார்பாக நான் வந்திருக்கிறேன். அவங்களுடைய பதில், அவங்களுடைய இடத்தில் நான் வந்திருக்கிறேன் பாருங்களேன். இது எல்லா நீதியும் நிறைவேற்றுவது ஏற்றதா இருக்கு. நான் காட்டணும், இப்படித்தான் ஒரு பாவியை வந்து தேவன் தன்னோடு ஒப்புரவாக்கிக்கிறார். எது எதன் மூலமா? நான் அவனுடைய இடத்தை எடுத்துக்கிட்டதுனால. அவன் வாழ முடியாத ஒரு பரிசுத்த வாழ்க்கைய அவனுடைய வாழ்க்கையை நான் வாழ்வதுனால, அவனுடைய பாவங்கள்லாம் நான் சுமந்திருப்பதுனால எனக்கு ஞானஸ்தானம் கொடு என்ற ஒரு அருமையான அந்த இதைத்தான் அங்க பாக்குறோம் நம்ம. இங்க அவங்க என்னுடைய ஜனங்களோடு நான் என் அடையாளம் காமிச்சுக்க வந்திருக்கிறேன். முதல் தடவை, வேற எந்த விதத்திலையும் உலகம் என்ன பார்க்க கூடாது. என்னுடைய ஜனங்களாக, என்னுடைய ஜனங்களுடைய பிரதிநிதியாக நான் வந்திருக்கிறேன். ஆகவே இதுல என்ன பாக்குறோம்? இயேசு தன்னை அடையாளம் காட்டும் போது, ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக்கா தன்னை அடையாளம் காட்டும் போது எப்படி காட்டுறாரு? பாவிகளோடு ஒன்னா இருந்து பாவிகள் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சு பாவினால தனக்கு செய்ய வச்சுக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா நம்ம, நான் அங்க போய் நிக்க வேண்டியது அவர் அங்க நிக்கிறார். நான் போய் எடுக்க வேண்டிய ஞானஸ்தான தவறு என்னுடைய சார்பாக, என்னுடைய அடையாளமா, பிரதிநிதியா அங்க நிக்கிறதுனால பாருங்களேன். அதைத்தாங்க நம்ம இங்க பாக்குறோம் பாருங்களேன். ஏன் அவர் பாவிகளோடு எண்ணப்பட்டார்னு ஒரு வசனம் இருக்கு இல்லைங்களா? பாவிகளோடு ஒன்றாக எண்ணப்பட்டார். இங்க அதுதான் நிறைவேற்றுற, பாவிகளோடு ஒன்றாக எண்ணப்படுறார், பாவிகளோடு அடையாளம் காட்டப்படுறார். இன்னொரு வசனம் படிப்போம், ஏசாயா 53:11.
அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர்
அநேகரை அவர் நீதிமான் ஆக்குவார். எப்படி ஆக்குவார்? தொடர்ந்து
அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார்
பாருங்களேன். அவர்களுடைய அக்கிரமங்களை தானே சுமந்து கொள்வதனால் அவர் அநேகரை நீதிமான் ஆக்குவார். எப்படிங்க? தாங்க காஸ்பல். கடவுள் என்னை பார்த்து இன்னைக்கு சந்தோஷப்படுறாரா? என் மேல பிரியமா இருக்கிறாரா? என் ஜபங்கள் எல்லாம் கேட்கிறாரா? அது காரணம் என்ன? என் பாவங்கள்லாம் மன்னிச்சு என்னை ஏற்றுக்கொள்றாரா? என்ன பரலோகத்துக்கு கொட்டு போவாரா? அது காரணம் நான் என்ன ஃபீல் பண்றேன், நான் எப்படி இருக்கிறேன், நான் எவ்வளவு ஒழுங்கா இருக்கிறேன்றது பொறுத்து இல்லைங்க. எனக்காக என் பிரதிநிதி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டதுனால், எனக்காக நான் வாழ முடியாத ஒரு வாழ்க்கை எனக்காக வாழ்ந்து முடிச்சிட்டார். நான் சாக முடியாத, அனுபவிக்க முடியாத தண்டனை அவர் ஏற்று மறித்து முடிச்சிட்டார். அதனால தான் நான் தேவனுக்கு முன்பதாக எப்படி நிக்கிறேன்? நீதிமானா நிக்கிறேன், ஒரு பாவமோ இல்லாத நிக்கிறேன். நீரன் நேச குமார்னு அவரை பார்த்து சொன்ன மாதிரி என்ன சொல்ற அளவுக்கு அவர் பண்ணி முடிச்சிட்டார். அந்த பிரதிநிதியா நான்? என்ன முக்கு யோவானே, நான் இது செய்வது தகாதது தான், நான் பாவமே இல்லாதவர் தான், ஆனா எவ்வளோ பாவத்தை பலியாடா சுமந்து வந்திருக்கிற தெரியுமா? அதுக்கு நீ எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். நம்ம செஞ்ச பாவத்தை அவர் சுமந்ததுனால தாங்க அன்னைக்கு அவர் ஞானஸ்தானம் எடுத்தார். அதனால அந்த தேவாதி நித்திய தேவகுமார் எவ்வளவு அளவுக்கு தன்னுடைய மகிமையெல்லாம் இழந்து சிறிதாயிட்டது மாத்திரம் இல்ல, அதை விட கீழே போய் அதை விட பயங்கரமான மரணத்தை அவர் சந்திக்க போறார் இல்லீங்களா? அவருடைய மரணத்துக்கு அவர் கொடுத்த பேரே ஞானஸ்தானம். ஐயோ, நான் எடுக்க வேண்டிய ஒரு ஞானஸ்தானம் இருக்கு, அது எடுக்கிற வரைக்கும் எவ்வளவு வேதனை எனக்கு இருக்கு தெரியுமா? ஏன் அவருக்கு அவ்வளவு பெரிய பயங்கரமானது வரப்போகுது? அத வந்து பாருங்களேன், இந்த வேலையை செய்யறதுக்கு வந்து யாரும் ஒரு வற்புறுத்தல, கடவுளுடைய அழைப்பு வரல, தானா வந்தார். அதைத்தான் பாக்குறோம், கம்பல்ஷன் இல்லாம வந்தார். ஆகவே முதலாவது என்ன பாக்குறோம், தேவகுமாரனுடைய ஞானஸ்தானம். இப்போ ரெண்டாவது அந்த ஞானஸ்தானம் நடக்குது, சரி, அது சொன்ன உடனே யோவான் ஸ்தானம் என்ன பண்றாரு, இனிமே மறு உத்தரவு சொல்லாம அது ஞானஸ்தானம் கொடுக்கறத நம்ம பாக்குறோம். கொடுத்து அவர் தண்ணிக்குள்ள போறார். பாருங்களா, அந்த காட்சி எல்லாம் நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும். தண்ணிக்குள்ள போய் ஒருவேளை அவருக்கு தாடி இருந்திருக்கலாம், முடியெல்லாம் விட்டுருந்துருக்கலாம். தண்ணிக்குள்ள அவரை முக்கி ஃபுல்லா எடுத்து வெளியே வரும்போது தண்ணியெல்லாம் சொட்டுக்கிட்டு அவர் மேல வர்றார். மேல ஸ்ட்ரெயிட்டா எந்திரிச்சு வந்த உடனே என்ன நடக்குது,
அவர் ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது.
இதோ வானம் திறக்கப்பட்டது. Behold the heavens are opened. என்ன சீனா இருக்கும், யோசிச்சு பாருங்க. கண்களுக்கு முன்பதாக விசுவாச கண்களால் நம்ம இதெல்லாம் பார்க்க தெரியணுங்க. அவரு எந்திரிச்சு மேல வந்த உடனே வானம் திறக்கப்பட்டதுன்னா ஸ்ட்ராங் வேர்டு. அந்த ஆலயத்தின் சீலை, திரைசீலை எப்படி கிழிக்கப்பட்டதோ அந்த மாதிரி வானம் திறக்கப்பட்டது. வானம் திறக்கப்பட்டது பாருங்களேன். இந்த மாதிரி பல பல ரெவலேஷன்ல வருது. ஸ்தேவான் வானம் திறக்கப்பட்டு தேவனை கண்டான்னு வருது. எசேக்கியேல் பார்த்தார்னு வருது. மிக விசேஷமான ஒரு நேரம், வானம் திறக்கப்பட்டு. நெக்ஸ்ட் என்ன நடக்குது,
தேவ ஆவி உராவை போல இறங்கி தம்மேல் வருவதை கண்டார்.
ரெண்டாவதாக நம்ம பார்க்க வேண்டியது, இந்த தேவகுமாரன் தன்னுடைய ஞானஸ்தானத்தினால பாவிகளோடு தன்னை அடையாளம் காமிச்சிக்கும் போது, ரெண்டாவது தன்னுடைய பாவிகளுக்காக தான் செய்ய வேண்டிய வேலைக்கு பரிசுத்தாவியானவர் தன்னை அபிஷேகம் பண்றார். பரிசுத்தாவியானவர் தன்னை பலப்படுத்துகிறார், தன்னை தாங்குறார். ஏன், பாவிகளுடைய சார்பில் தான் செய்ய வேண்டிய வேலை ரொம்ப பெருசு. அந்த வேலையை தான் நன்றாக செய்வதற்கு, செய்வதற்கு தேவையான பலம் இருப்பதற்கு அவர் அபிஷேகம் பண்றத பாக்குறோம். இதான் பாக்குறோம். மேசியான்றதுக்கு அர்த்தமே என்ன, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இல்லைங்களா. அங்கதான் அந்த அபிஷேகம் நடக்குது. அவர் அபிஷேகம் பண்ணப்படுறது ஆவியினாலே அபிஷேகம். அவரு ஆசாரியனாக, தீர்க்கதரிசியாக, ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணப்படுறத, வல்லமையாக ஆயத்தம் பண்ணப்படுறத பாக்குறோம். அவருடைய ஊழியத்துக்காக பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்தார். எப்படி வந்தார், புறாவை போல் வந்தார். வந்து தன் மேல் உட்கார்ந்தார். பரிசுத்தாவிக்கு ஒரு உருவம்லாம் கிடையாது. அவர் இதுவரைக்கும் பைபிள்லயே ஒரு உருவத்தோடு வந்ததுன்னு இது முதல் தடவை சொல்லலாம். ஏன் முதல் தடவை இப்படி வராரு பாருங்களேன், முதல் தடவை ஏன் இப்படி வரணும். ஒருவேளை உருவம் இல்லாம வந்திருந்தா யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, இது நமக்கும் அது தெரிஞ்சிருக்காது, எழுதியோ இருக்க முடியாது இல்லைங்களா. யோவான் அதை காணணும். அது மாத்திரம் இல்ல, நாமளும் அதை பார்த்து பரிசுத்தாவி இறங்கி வந்ததை விசிபிளா தெரிஞ்சா தானே நமக்கு தெரியல, நமக்கு தெரியவே தெரியாது. இவருக்கு மட்டும்தான் இப்படி நடக்க முடியும். ஆகவே அவர் இப்பதான் இது தெரிஞ்சதுனால்தான் யோவானுக்கே ஒரு கன்ஃபர்மேஷன், ஆமா இவர் தான் மேசியான்ற ஒரு கன்ஃபர்மேஷன் தனக்கு கிடைச்சதாக யோவான்ல அவர் சொல்றத பாக்குறான். இது ஒரு தடவை தான் பரிசுத்தாவி புறா மாதிரி வந்துருத பாக்குறோம். ஏன் அவர் புறா மாதிரி வரணும், ஏன் அவர் புறாவுடைய உருவத்தில் வரணும் அப்படின்னா, ஒரு யூதன் நிலைமையில நினைச்சு பார்க்கணும். யூதன் நினைச்சு அங்க நின்று பார்த்தானா, ஒரு யூதன் புறாவை பார்த்தானா அவனுக்கு என்ன ஞாபகம் வரும், உங்களுக்கு யாருக்கும் அது கெஸ் பண்ண முடியுமா. ஒரு புறாவை பார்த்தாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, சமாதானம் நினைக்கலாம்.
இன்னொன்னு
செய்தி வருது, ஓகே அது கூட நல்லது, செய்தி வருது. இன்னொன்னு கெஸ் பண்ணுங்க, பலி. சரி நான் சொல்றேன், முதல்ல இதெல்லாம் வரலாம், சமாதானம்ன்றது ஒரு அறிகுறி. முதல்ல ஒரு யூதனுக்கு ஒரு புறாவை பார்த்தானா வர நினைப்பு என்ன தெரியுமா, அவங்க கொடுக்கற பலி தான் ஞாபகம் வரும். ஏன்னா அவங்க மூன்று ஒரு ரொம்ப சாதாரண மக்கள், ஏழை மக்கள். ஏன் இயேசுவை பலி எடுத்துட்டு போய் அவர் எட்டு நாள் போய் பிரதிஷ்டை பண்ணும் போதே இப்ப என்ன பலி கொடுத்தாங்கன்னு போட்டிருக்கு, புறாவைத்தான் பலி கொடுத்தாங்க. ஏழை மக்கள், சாதாரண மக்கள் ஆலயத்துக்கு போய் பலி கொடுத்தாங்கன்னா அவங்க எதைத்தான் வாங்குவாங்க, புறாவைத்தான் வாங்குவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் வசதி இருந்துச்சுன்னா ஒருவேளை நீங்க ஆடை வாங்கிக்கலாம் இல்லீங்களா, இன்னும் ரொம்ப வசதி இருந்துச்சுன்னா மாடை வாங்கி பலி கொடுக்கலாம். ஆனா சாதாரண மக்கள், பப்ளிக், சாதாரண மக்கள், ஏழை மக்கள் ரொம்ப பலி கொடுக்கறது என்ன, புறாவைத்தான் வாங்கி பலி கொடுப்பாங்க. ரொம்ப சீப்பா விற்கும் இல்லீங்களா, புறாவைத்தான் வாங்கி கொடுப்பாங்க. ஆகவே இதுல என்ன பாக்குறோம், ஆவியானவர் தான் இறங்கி வரும்போது நம்ம எதை நினைக்க வைக்கிறாரு, இவர் வந்து தன்னை பாவிகளோடு அடையாளம் காட்டுக்கிறது மாத்திரம் இல்ல, இவரே தான் ஒரு பலியாக மாறப்போறார். சாதாரண தரித்திர பாவிகளுக்கு தான் பலியாக மாறுற ஒரு அடையாளத்தை அங்க காட்டுற வண்ணத்தில் புறாவாக வரார். பாருங்களேன், அந்த ஒரு அடையாளத்துல அவர் வருத பாக்குறோம். தன் அபிஷேகம் பண்ணும் போது அவர் ஏன் புறா உருவத்துல வராரு? ஏன்னா அவர் வந்து தன்னுடைய வழி பாவிகளுக்காக தான் செய்ய போற பணி என்ன, பாவிகளோடு தான் அடையாளம் காமிச்சுக்கிட்டாரு, பாவிகளை மீட்கும்படி தான் செய்யக்கூடிய வேலை என்ன, தன்னையே ஒரு பலியாக கொடுக்க போறார் இல்லைங்களா. அந்த பலியாக அடையாளம் காட்டுறதுக்கு தான் இங்க வர்றாரு. அந்த பரிசுத்தாவி அப்படித்தான் அவரை வந்து அபிஷேகம் பண்றாரு. எதுக்காக? அவருடைய பலியாக தன்னை அர்ப்பணிக்கிற வேலைக்கு தான் தன்னை பலப்படுத்தணும், அதுக்காக அபிஷேகம் பண்ண வர்றாரு. பாருங்களேன், ஒரு தன்னையே தான் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்படுவார்னு பல இடங்கள்ல இருக்கு. ஐசாயா 61:1 இருக்கு. அதே லூக்கா எடுங்க, லூக்கால் அதே வசனம் இயேசுவே சொல்றத பார்க்கலாம். லூக்கா 4:17.
அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புத்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரத்திற்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களையும் குணமாக்கவும்.
என்னை அபிஷேகம் பண்ணினார், என்னை அபிஷேகம் பண்ணினார். எதுக்காக? தான் செய்கிற ஊழியத்துக்காக, தான் செய்ய போற ஊழியத்துக்காக தான் அபிஷேகம் பண்ணப்பட்டதா பார்க்கலாம். அப்புறம்
என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களையும் குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நோன்புடவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார்.
தன்னுடைய ஊழியத்தை பத்தி விவரிக்கும் போது இதெல்லாம் எதுக்காக, எப்படி செய்ய முடியுது? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தான் பெற்றதுனால. புதிய ஏற்பாட்டிலையும் அப்போஸ்தலர் இதை ரொம்ப பெரிய விஷயமா சொல்றத பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடுவில் 10:38 பாருங்க.
நசரனாகிய இயேசுவை தேவன்
அபிஷேகம் பண்ணினார். எதை பத்தி பேசுறாங்க? இதை பத்தி தான் பேசுறாங்க. புதிய பல இடங்கள்ல வரும் அப்போஸ்தலர் சொல்றது, அவர் ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டார், அபிஷேகம் பண்ணப்பட்டார். இந்த நிகழ்வை தான் அவங்க எடுத்து சொல்றத நம்ம பார்க்கலாம். ஆகவே ஆவியானவர் தான் இறங்கி இயேசுவை அபிஷேகம் பண்ற ஒரு காட்சியை பார்க்கிறார். அவர் அறிவிக்கிறார், இவர்தான் ராஜா, இவர்தான் பிரத்யேகமான ராஜா, இது இவருக்குரியது மாத்திரம்தான். நம்மளாம் ஞானஸ்தானம் எடுக்கிறது நமக்கு புறாலாம் இறங்கி வராது. நம்ம ஏதாவது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுல இருந்து ஏதாவது ஒரு புறா இறங்கி வந்தா இறங்கி வரலாம். ஆனா நம்மளாம் இப்படி எதிர்பார்க்க கூடாது. சில பேர் அப்படித்தான் ஞானஸ்தானம் எடுத்துட்டு வருமானு பாத்துட்டு இருந்தாரு, ஒன்னும் வரல. அந்த மாதிரி நமக்கெல்லாம் நடக்காது. இது ஸ்பெஷல், அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவருக்கு ஆவி வந்து இறங்குறத நம்ம எல்லாரும் காணும்படிக்கு ஒரு உருவம். நாங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த பலியாக தான் அடையாளம் காட்டுறாரு இல்லைங்களா. பாவிகளோடு தன் அடையாளம் காட்டுறது மாத்திரம் இல்ல, அந்த பாவிகளுக்காக தான் பலியாகிற ஒரு ஊழியத்தை, ஒரு பணியை அவர் செய்ய போறதுனால அந்த அடையாளம் அங்க வருது. அது மாத்திரம் இல்லாம அவர் சமாதானத்தை கூட குறிக்கிறதா இருக்கு இல்லைங்களா. அது புறா எங்க இருந்து வருது? வானத்திலிருந்து வருது. இவர் தான் சமாதான பிரபு. பரலோகத்துக்கும் பூமிக்கும் சமாதானம் கொண்டு வருகிறார், செய்தி கொண்டு வர மாதிரி பரலோகத்திலிருந்து சமாதான செய்தி. இன்னமே பரலோகத்துக்கிட்ட சமாதானத்தை, தேவன்கிட்ட சமாதானம் காணணும்னா இயேசு மூலமா தான் முடியும். இவர் தான் சமாதானம் கொடுக்க வந்திருக்கிறார். அது கூட ஒரு அடையாளமா அங்க இருக்கலாம், நம்ம அதை பார்க்கலாம். ஆகவே இவர் அந்த பணிக்காக அபிஷேகம் பண்ணப்படுற ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். சரி, தொடர்ந்து அடுத்ததாக என்ன பார்க்கணும்? பிதாவினுடைய, முதலாவது எஸ் குமாரனுடைய ஞானஸ்தானம், பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பார்த்தோம். மூணாவது பிதாவுடைய அறிவிப்பை நம்ம பார்ப்போம். படிங்களை தொடர்ந்து.
அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரை பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது.
பாருங்களேன், ஒரு பலியை நம்ம கொடுக்கறோம்னா, ஆண்டவருக்கு ஒரு பலியை நம்ம அர்ப்பணிக்கிறோம்னா, முதல்ல அந்த பலியில எப்படி இருக்கணும்? அந்த பலியின் பார்க்கணும், சுத்தமா இருக்கணும், பரிபூர்ணமா இருக்கணும், எந்த மாசு குறையும் இல்லாத, எந்த நோய் இல்லாத பலியை கொடுக்கணும் இல்லைங்களா. அந்த மாதிரி பலியை கொடுக்கணும். அதைத்தான் பார்த்துட்டு பிதா பதில் கொடுக்கிற மாதிரி இங்க அவருடைய அறிவிப்பு வருது. என்ன சொல்றாரு இவர்? இத பார்த்துட்டு இந்த குமாரன் தன்னுடைய ஞானஸ்தானத்தால பாவிகளோடு தன் அடையாளம் காட்டுற குமாரன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால அந்த புறாவின் வருவத்தினால தன்னை பலியாக அடையாளம் காட்டுற அந்த பலிய பிதா பார்க்கும் போது அவர் என்ன சொல்றாரு? இது மாசு மறுவற்ற பரிசுத்தமான எனக்கு ஏற்ற பலி, இவர் நேச குமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அப்படின்னா அவர் வந்து பிதாவுடைய பார்வை, தன்னுடைய 30 வருஷம் வாழ்க்கைய பிளாஷா பார்த்த மாதிரி, யாருக்குமே அவர் தெரியாம இருக்கலாம், அவர் மிகுந்த வறுமையில வாழ்ந்திருக்கலாம், யாருமே அவர் பார்க்காத நிலையில அவர் இருந்திருக்கலாம். ஆனா பிதாவுடைய பார்வை 30 வருஷம் வாழ்க்கையை அந்த பலியை பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு, ஒரு பாவத்தையும் என்னுடைய கண்கள் எல்லாம் அறிந்த கண்கள் வந்து இவர் வாழ்ந்த 30 வருஷம் வாழ்க்கையில் எந்த மாசு மருவோ நான் பார்க்க முடியல, என்னுடைய கண்கள் எந்த ஸ்பாட்டும் அவர்ல பார்க்க முடியல. ஒரு பர்ஃபெக்ஷனுடைய சீல குத்துற மாதிரி, புரியுதுங்களா, பர்ஃபெக்ட்னு சீல குத்துவாங்க அந்த மாதிரி இயேசு மேல அவர் சீல் குத்துற மாதிரி பரலோகத்திலிருந்து அவர் சீல் போடுறார். இவரின் நேசகுமாரன் பர்ஃபெக்ட் பலி, இவரில் பிரியமா இருக்கிற இவரை பலி கொடுத்தனா அவங்க எல்லாரையும் மன்னிச்சிருவையா அப்படின்ற மாதிரி, புரியுங்களா, பிதாவுடைய சீல நம்ம பாக்குறோம். தான் பாக்கணும். இப்ப இத்தனை வருஷம் அவர் மறைந்திருந்தாலும், போன வாரம் நான் சொன்னேன் ரொம்ப மனசே நம்மள உருக்குற ஒரு காரியம், 10வது கற்பனை என்ன சொல்லுது, 10வது கற்பனை, இச்சியாதிருப்பாயாக. நம்ம இருதயத்துல மத்தவங்களுடைய காரியத்துல ஒரு ஆசை வந்துருச்சுனாவே நம்ம பாவம் செஞ்சிட்டோம். யோசிச்சு பாருங்களேன், அதான் தேவனுடைய நீதி. மத்தவங்களுடைய ஒரு காரியத்தை நமக்கு இல்லாத ஒரு காரியம் நம்ம ஆசைப்படலாம், ஆனா மத்தவங்களுடைய காரியத்தை ஆசைப்படுறோம். மனைவி மத்தவங்களுடைய மனைவியோ வீடியோ பொருளியோ அதையோ இதையோ நீ ஆசைப்பட்டீன், அந்த ஆசை செஞ்சதே பாவம் செஞ்சியாச்சு. நீ அந்த ஆசைக்கு திருட்ட நீ சேர்க்கலாம், இன்னொரு பாவத்தை சேர்க்கலாம், ஆனா ஆசைப்பட்டதே உன் இருதயத்தின் கை போய் அதை தொட்டுருச்சுனாவே நீ பாவம் செஞ்சிட்டேன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க, அந்த தேவன் இயேசு கிறிஸ்து 30 வருஷம் தான் வாழும்போது குழந்தையிலிருந்தே மத்தவங்க வச்சிருக்கிற பிஸ்கெட்ல அவர் ஆசைப்படல, மத்தவங்க வச்சிருக்கிற பொம்மையில அவர் ஆசைப்படல, எவ்வளோ தன் வறுமனா வறுமை, சாப்பாடு கூட கஷ்டமான வறுமையில அவர் வாழும் போது மத்தவங்களுடைய துணியோ மத்தவங்களுடைய பொருளோ மத்தவங்களுடைய தாளந்தோ பார்த்து எனக்கு அது இருந்தா நல்லா இருக்குமே ஒருபோதும் அவர் ஆசைப்பட்டது இல்லையா? யோசிச்சு பாருங்களேன், அப்படி வாழ்ந்திருக்க முடியுமா? எந்த குழந்தையாவது அப்படி இருந்திருக்க முடியுமா? 30 வருஷம் இருதயத்துல கூட தான் பாவம் செய்யாத அந்த பிதா பரிசுத்த எல்லாத்தையும் இருதயங்கள்லாம் பாக்குற தேவன் தன்னை பார்த்து இவர் என் நேசகுமார்னு சொல்லணும்னா அவருடைய பரிசுத்த எவ்வளவு பெருசு இருக்கணும், எவ்வளவு நீதியான வாழ்க்கை அவர் வாழ்ந்திருக்கணும். அந்த நீதியை தாங்க நமக்கு கொடுக்க வந்தார், அந்த நீதியை தாங்க நமக்கு கொடுத்தார். யோசிச்சு பாருங்களேன், இவர் என் நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன், ரொம்ப ஒரு ரிச் வேர்டு. யோசிச்சு பாருங்க, நாங்க யோசிச்சு பார்த்துட்டு இருந்தோம், இது ஏன் இவருக்கு ஆவியானவர் இறங்கி அபிஷேகம் பண்ணணும், ஏன் பிதாவுடைய அனௌன்ஸ்மெண்ட் வரணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, யோசிச்சு பாருங்க, அவர் 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த இதுக்கு வராரு, வந்து தான் சுத்தி பார்க்கிறார் ஆயிரக்கணக்கான பாவிகள், எவ்வளவு மோசமான பாவங்கள் எல்லாம் தாங்கள் அறிக்கை செஞ்சுட்டு இருப்பாங்க, எவ்வளவு பயங்கரமான பாவங்கள் எல்லாம் தாங்கள் அறிக்கை, தன்னுல சுத்தி பாவிகள் தான் ஆயிரக்கணக்கா, முழு எருசலேமே இஸ்ரவேலே அங்க இருக்கு, அவங்க எல்லாம் செஞ்சிட்டு இருக்கும் போது அதுக்கு நடுவுல இவர் நிக்கிறாரு. அதை பார்க்கும்போது இந்த பாவிகள் எல்லாம் ஆண்டவர் மன்னிக்க போறாரு, இவங்க செஞ்ச அக்கிரமங்கள்லாம் ஆண்டவர் மன்னிக்க போறாரு, ஆனா இந்த பாவங்களுக்கெல்லாம் இவங்க மன்னிச்சு இவங்க போயிட போறாங்க, இந்த பாவங்களுக்கெல்லாம் நொறுக்கப்படுறது யாரு? நான் தான் நொறுக்கப்பட போறேன், என் மேலத்தான் இந்த பாவத்துக்கு தேவனுடைய உக்கர கோபாக்கணும், ஒரு பாவத்துக்கும் இவங்களை தண்டிக்கணும், நித்தியமா தண்டிக்கணும், ஆனா அந்த பாவத்துக்கெல்லாம் நான் தான் அடையாளமா வந்து நிக்கிறேன். அவங்க செஞ்ச பாவங்களுக்கு மாத்திரம் இல்ல, உலக ஆரம்பிச்சதுல இருந்தே கடைசி வரைக்கும் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட போறவன் செய்யற எல்லா பாவத்துக்கும் தண்டனை யார் மேல வரும்? தன் மேல் வரும். தான் சுமந்து அதை தீக்கணும், தான் அதை தாங்கணும்னா எந்த மனுஷீகத்தில் இருக்கிற எந்த மனுஷர்களுக்கும் பயங்கரமான திகில் வேதனை வராது. யோசிச்சு பாருங்களேன், எல்லாத்துக்கும் ஆண்டவர் அவங்கள மன்னிக்க போறாரு, ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் நித்திய தண்டனை யார் மேல வரப்போகுது? ஏன் மேல வரப்போகுது? அந்த வேலையில தன்னை பலப்படுத்த, அது ரொம்ப பெரிய வேலை, அது ரொம்ப பெரிய வேலை. அந்த வேலையில் தன்னை பலப்படுத்தணும், தன்னை நிலை நிறுத்தணுன்றதுக்காகத்தான் ஆவி இறங்கி வர. அந்த நேரத்தில் உனக்கு வெற்றியை நான் தர மகனே என்று சொல்றதுக்கு தான் பிதாவுடைய சத்தம் அவர் கேட்குது இல்லைங்களா? பெரிய அஷூரன்ஸ் அவருக்கு, ஏன்னா அவர் செய்ய போற காரியம் ரொம்ப பெரிய காரியம், எல்லோருடைய பாவத்தை சுமந்து தீர்க்கணும்னு ரொம்ப பெரிய காரியம், அதனால தான் அவருக்கு அந்த அஷூரன்ஸ் வர்றதை பார்க்கிறோம். பாருங்களா, பிதா தன்னை எவ்வளவு அழகா சொல்றாரு, இவர் நேசகுமாரன், இவர நேசகுமாரன் போது அதுல ரொம்ப ஆழம் இருக்கு, ரொம்ப ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன் எப்படி நேசகுமாரன்? அவர் நேசம் அந்த லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா, இவர் மேல நான் தொடர்ந்து எப்பொழுதும் நேசமா இருந்திருக்கிறேன், ஒரு நிமிஷம் கண்டினியூஸா ஒரு செகண்ட் இவர் மேல நேசம் இல்லாம எனக்கு போனதில்லை, அதான் அர்த்தம். பாருங்களா, இவர் நேசகுமாரன், நித்திய நித்திய நித்தியமா நாங்கள் என் குமாரன் மேல ஒரு செகண்ட் நேசம் இல்லாம இருந்து இல்லதில்லை. இப்போ அவர் மனிதனா வந்திருக்கும் போது அவர் மேல ஒரு செகண்ட் நேசம் இல்லாம இல்ல. அவர் செய்யற ஒவ்வொரு காரியமும் எனக்கு பிடிச்சிருக்குது, அவர் பேசுற ஒவ்வொரு பேச்சும் எனக்கு பிடிச்சிருக்கு. பாருங்களேன், அவர் செய்யற ஒவ்வொரு வார்த்தையும், தன் கெச்சமனில் இருக்கும் போதும், சிலுவையில் இருக்கும் போதும், நமக்கு பலியாக இருக்கும் போதும், அவர் செய்யறது எல்லாமே பிதாக்கு மிகுந்த ஆனந்தத்தை பிரியத்தை கொடுத்திருக்கு. பாருங்களா, அதாங்க இயேசுவை பத்தி நம்ம இன்னுமே படிக்கும் போது இதெல்லாம் பரலோகமே பார்த்து ஆனந்தப்பட்டிருக்கு. அவர் பேசுற ஒவ்வொரு பேச்சும் பிரியமான பேச்சு, பரலோகத்தின் பிரியம் பிரியமான நாயகன் அவர். பாருங்களேன், இதுல இன்னொன்னு கூட நான் பாத்துக்கணும். இயேசுல இன்னைக்கு காலில் கூட நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கு மனசு ஒரு மாதிரி இதே இல்ல, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ், நேத்துல இருந்தே ரொம்ப டிஸ்டர்பன்ஸ், ப்ரிப்பேர் பண்றதுல டிஸ்டர்பன்ஸ். காலில் கூட நினைச்சிட்டு இருக்கும் போது ஆண்டவருக்கு முன்னாடி இன்னைக்கு வரும்போது நான் இதேதான் எனக்கு ஆறுதலா இருந்துச்சு. ஆண்டவரே, நான் உமக்கு முன்பதாக வரும்போது என்ன நீ பிரியமா இருக்கிறீரா அப்படின்னா, என் நிமித்தம் நீ பிரியமா இல்ல, நான் எவ்வளவு ஆயத்தமா வந்திருக்கேன், எவ்வளவு மைண்ட் டிஸ்டர்ப்டா தான் இருக்கு, ஆனா என்ன நீ என்ன பிரியமா தான் இருக்கிறீர். எதன் நிமித்தம்? உங்களுடைய குமாரன் நிமித்தம். அவருடைய பேர்ல நான் வரும்போது உன்னிலேயே நான் பிரியமா இருக்கிறேன். பாருங்களேன், என் ஃபீலிங் எப்படி இருக்கோ அதை பத்தி எனக்கு கேர் இல்லை இன்னுமே. புரியுதுங்களா உங்களுக்கு? அது விசுவாச கண்கள். என் ஃபீலிங் எப்படி இருக்குதோ, நான் எப்படி இருக்கிறோம், என் சூழ்நிலை எப்படி இருக்குதோ அதை பத்தி ஐ டோன்ட் கேர். பிதா என் மேல் பிரியமா இருக்கிறார், அதெல்லாம் கடந்த ஒரு சமாதானம் எனக்குள்ள இருக்கிறே. அவர் நிமித்தம் என் மேல் பிரியமா இருக்கிறார், அவர் செஞ்ச என்னுடைய பிரதிநிதி நிமித்தம் உண்மையில் பிரியமா இருக்கிறேன்னு இயேசுல சொல்லிட்டார்னா, நம்மளாம் இயேசுக்குள்ள இருந்தோம்னா எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் பிதா நம்ம மேல் பிரியமா இருக்கிறார். அது எவ்வளவு ஆறுதலை கொடுக்கணும் யோசிச்சு பாருங்களேன். என் மைண்டே நான் பிசாசுங்கெல்லாம் பிச்சு பிச்சு தின்னுதுன்னு வச்சுக்குவோம், பயங்கர டபுள் பண்ணுது, என்ன உலகெல்லாம் என்ன பிச்சு தின்னுது, ஆனாலும் கடவுள் என் மேல் பிரியமா இருக்கிறார். ஏன்? இயேசுவின் மூலமா அவருக்குள் நான் இருப்பதுனால், அவர் நான் நீதியினால், அவருடைய மரணத்தினால் என் மேல் பிதா பிரியமா இருக்கிறார்னா என்ன நடந்துட்டு போகுது? யோசிச்சு பாருங்க, வியாதியில நம்ம படுத்திருக்கிறோம், தலை வலிக்குது, உடம்பு வலிக்குது, இதெல்லாம் வலிக்குது, டார்ச்சரா நமக்கு இருக்குது, ஆனா பிதா என் மேல் என் குமார் இயேசுவின் மூலமா என் மேல் பிரியமா இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆறுதல் அது! யோசிச்சு பாருங்களேன், பர்ஃபெக்டா பிரியமா இருக்கிறேன்னு அர்த்தம். பாருங்களேன், அந்த டென்ஸ்ல பல காரியங்கள் அடங்கியிருக்கு. பர்ஃபெக்டா பிரியமா இருக்கிறேன்னா இயேசு மேல இருக்கிற பிரியம் ஒருபோதும் குறைய போறதும் இல்ல, ஒருபோதும் இயேசுல ஏதோ ஸ்பெஷலா வந்துருச்சுன்னு அதிகப்படுறதும் போறது இல்ல, உச்சகட்ட லிமிட்ல அவர் மேல பிரியமா இருக்கிறார். புரியுதுங்களா? இதுக்கு மேல பிரியமா இருக்கவே முடியாது. அது எந்த அளவுக்கு பிரியம்னா, பிதா வந்து குமாரன் மேல வச்சிருக்கிற அன்பு வந்து இட்ஸ் ஓவர் ஃபுளோயிங் லவ்வாங்க. ஓவர் ஃபுளோயிங் லவ்னா அதை எப்படி புரிய வைக்கிறது? அந்த தாட்டை புரிஞ்சுக்கங்க, யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு இயேசு மேல பிரியமா இருக்கிறாருனா, அந்த பிரியம் அந்த அன்பு இயேசுனாலேயே தாங்க முடியாம இருக்கு. அந்த அளவுக்கு பிதா இயேசு மேல பிரியமா இருக்கிறதுனால தான் அவர் என்ன செய்யறாரு, என் மகன் மேல கொட்டுறேன், ஐயோ அது கொட்டி ரொம்ப வெளியே போகுது, வேற அசிங்கமான தகுதி இல்லாத வெறுமையான பாத்திரங்களை கொண்டு வாங்க, அந்த அன்பு அது மேல எல்லாம் கொட்டுறன்றதுக்காகத்தான் நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். நம்ம அவர் குமாரன் மேல இருந்த பிரியம் கொட்டி பொங்கி வெளியே வருது, தாங்க முடியாம வெளியே வருது. அந்த பாத்திரத்தை கொட்டுறதுக்கு இன்னும் கடலுங்க கொண்டு வாங்க, இன்னும் எவ்வளவு மோசமான பாவி இருந்தாலும் பரவாயில்ல, என் குமாரன் பேர்ல வந்துட்டா பரவாயில்ல, அவன் மேலயும் உழுவான் அன்பு, அவன் மேலயும் கொட்டுறான் அன்பு. ஏன்? தன் குமாரன் மேல வச்ச அன்புனால எத்தனை கோடி உலக பாவங்களையும் அவர் மன்னிக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு உன் மேல பிரியமா இருக்கிற அந்த பிரியம் உன் மேல கொட்டி உன்னால தாங்க முடியாம கொட்டி வெளியே பொங்கி வெளியே ஓடுது. மத்த பாத்திரம் கொண்டு வாங்க, மத்தவங்களும் கொண்டு வாங்க, நீ ரொம்ப மோசமா, ரொம்ப பயங்கரமா, உண்மையிலேயே நான் நேசிக்கிறேன் என் பிரிய பிரிய குமாரன் மேல இருக்கிற நேசத்தினால். புரியுதுங்களா? இவர் என் குமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறனா அது ஒரு நித்திய பிரியத்தை, எல்லையற்ற பிரியத்தை காட்டுது. அந்த பிரியத்தின் நிமித்தம் தான் நம்ம எல்லாரும் பொழைக்க முடியும், அந்த பிரியத்தின் நிமித்தம் தான் நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட முடியும். பாருங்களேன், அதுதான் பெரிய விஷயம். என் குமார் இவர் மேல் பிரியமா இருக்கிறேன் அப்படின்றார். சரி, மூணு காரியத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். பிரம்மாண்டமான ஒரு சீன் என்ன, இயேசு கிறிஸ்து முதல் முதல் பப்ளிக் சீனுக்கு தான் வரும்போது, உலகம் பார்க்கிற ஒரு சீனுக்கு வரும்போது, 30 வருஷம் தான் எங்க இருந்தாருன்னு தெரியல, இன்னுமே உலகம் தன்னை எப்படி பார்க்கணும்ன்றத ஒரு அறிவிக்கிறதுக்கு வராரு. எப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் பாருங்களேன், தன் ஆரம்பிக்கிறதுக்கு வரும்போது எப்படி தன் அடையாளம் காட்டுறாரு, ஒரு பெரிய தேவனாக, பெரிய சூப்பர் ஸ்டாராக, அப்படி இப்படின்லாம் வரல, அவர் எப்படி வர்றாரு பாருங்களேன். எப்படி தாங்க ஹீரோ, நம்ம ஹீரோ என்னோட அடையாளம் காட்டி வர்றார், நான் பாவிகளோடு ஒன்றாக பாவிகள் செய்யக்கூடிய காரியத்தை செய்து பாவினால செய்ய வைத்துக் கொண்டு அந்த எல்லையற்ற தகுதி உள்ள தேவன் நம்மளோடு அடையாளம் காட்டி வர்றார். அது மாத்திரம் இல்ல, ஆவியின் அபிஷேகத்தினால நம்ம நமக்காக தான் பலி ஆகிற ஒரு பணியை அடையாளம் காட்டுறார். பிதாவினுடைய அறிவிப்புனால அந்த பலி பரிபூர்ணமான பலி என்றதை சீல் வாங்கி வெளியே வர்றார். பாருங்களேன், ரொம்ப பெரிய காரியம். என்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் பாருங்களேன். அவர் வெளியே வரும்போது, இந்த ஹீரோ வெளியே வரும்போது தான் நமக்கு உலக பிரகாரமா பார்த்தா ஒன்னும் தெரியாது. ஆவிக்குரிய உலகத்துல நரகமே நடுநடுங்கி போயிருக்கும். புரியுதுங்களா? வரும்போது சில பிளாஸ்ட் அப்படியே உடையுது, நரகமே நடுநடுங்கி போய் பிசாசு மயக்காணிச்சு கீழே விழுந்திருப்பான். அதனால தான் அடுத்த அதிகாரத்துல அவன் எழுந்துச்சு ஓடி வரான், அவர் சோதிக்கணும், அவர் எப்படியாவது கெடுக்கணும்னு. நரகமே வரப்போகுது, ஏன்னா நடுங்கி போயிருச்சு. பெரிய ஆவிக்குரிய உலகத்துல பெரிய காரியம் நடந்துருச்சு. நம்ம பார்வைக்கு பாக்குறதுக்கு அவ்வளவு பெருசா இல்ல, எனக்கு ஓரளவுக்கு தான் பார்க்க முடியும். இது குளோரியஸ் சீன், குளோரியஸ் சீன். அடுத்த இதுல பார்க்க போறோம் பாருங்களேன். ஆகவே இத ஒரு முடிப்போம். இத ஒரு ஒரு ட்ரை டீச்சிங்கா பார்க்காம, இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதிநிதித்துவ தலைமை அது ரொம்ப முக்கியமான சத்தியம். அதனால தாங்க நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுறது. அது இல்லைன்னா நம்ம ரட்சிக்கவே பட முடியாது. நம்ம எல்லாரும் இயேசுல ஒன்றாக இணைக்கப்பட்டதுனால தான் நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட முடியும். நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட முடியும். அவர் அன்னைக்கு வாழ்ந்தார் அந்த வாழ்க்கைய, நாங்க இருந்ததுனா அவருக்குள்ள நான் இருந்ததுனால தான், எனக்காக அவர் ஒரு நீதியான வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சதுனால தான், என்னுடைய பிரதிநிதியாக அவர் வாழ்ந்து முடிச்சதுனால தான் என்ன தேவன் ஏற்றுக்கொள்ள முடியும், என்ன நீதிமானா ஆக்க முடியும். பாருங்களேன், அந்த விசுவாச கண்களால நான் திருப்பி திருப்பி அதை ஒரு ரீவைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நீங்களும் இந்த வாரம் பண்ணலாம். விசுவாச கண்களால் நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்ம கண்களுக்கு முன்பதாக அவர் தனியா 30 வருஷம் எங்கேயுமே ஆள் அடையாள தெரியாத இருந்த நேரத்தில் தனிமையா எந்திரிச்சு ஒரு நாள் வர்றார். அந்த 60 மைல் கடந்து அவர் கூட ட்ரம்பெட்ஸ் இல்ல, எந்த ஆர்வாரமோ இல்ல, எந்த பெரிய ட்ரெஸ்ஸோ இல்ல, பெரிய எக்கால சத்தம் இல்ல, அவர் மேல தேவதூதர்கள்லாம் பறந்துகிட்டு இல்ல, தனி ஆளு மனுஷனா இந்த பரலோகத்தின் ராஜா தன்னை வெறுமையாக்கிட்டார். தரித்திரத்திலிருந்து எந்திரிச்சு வர்றார். எந்திரிச்சு வந்து கடந்து வனாந்திரங்கள்லாம் நடந்து பாவிகள்லாம் கியூல வராங்க யோவான் ஸ்தானம் கிட்ட ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு. அந்த கியூல தானோ ஒரு பாவி மாதிரி நின்று, பக்கத்துலாம் சுத்த பாவிகள், அந்த கியூல தானோ ஒருத்தரா வர்றார் பாவிகளோடு தன் அடையாளம் காட்டுறதுக்கு. வந்து அவர் தன்னை பாவியா அடையாளம் காமிச்சு யோவான், ஐயோயோ என்னால செய்ய முடியாதுன்னு, செய் யோவானே, என் ஜனங்களின் நிமித்தம் செய், அவங்களுடைய அடையாளம், அவங்களுக்கு நல்ல பரிபூர்ண ஒரு குறைவும் படாத நீதியை நான் சம்பாதிக்கணுமே, என் பிதா நித்திய நித்தியமா அவர்களை பார்த்து நீதிமான்கள் நீங்கள்னு சொல்லணுமே, அவங்களுக்கு எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிக்கணுமே, எனக்கு ஞானஸ்தானம் குடி யோவானே அப்படின்னும் போது, அவரை பிடிச்சி அவரை முக்கி அவர் எந்திரிச்சு வரும்போது பரலோகமே திறக்குது. திறந்து ஆவியானவர் அந்த வேலை ரொம்ப கஷ்டமான வேலை, அந்த வேலையை செய்யறதுக்கு, தன்னை பலப்படுத்துறதுக்கு, தன்னை உறுதிப்படுத்துறதுக்கு, உலகத்தின் பாவத்தை எல்லாம் தான் சுமந்து எனக்காக ஒரு நீதி வாழ்க்கை வாழணும், இனிமே பிசாசு வந்து தான் வாழாதபடிக்கு சோதிக்க போகுது, அதெல்லாம் எதிர்த்து தான் வாழணும். அதுக்காக ஆவியானவர் வந்து அபிஷேகம் பண்ணி தன்னை பலப்படுத்துற பிதா சத்தம் பரலோகத்திலிருந்து கேட்குது. பாருங்களேன், இன்னைக்கு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கிடைச்சுனா எப்படி இருக்கும்? என்ன சொல்றார்? இவர் என் நேசகுமாரன், இவரை பாருங்க, இவர நேசகுமார், அவரை தாங்க பார்க்கணும். அந்த விசுவாச கண்களால பார்க்கணும். இல்ல நம்ம என்ன கத்துக்கிறோம்? ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு கிறிஸ்தவன் யார் தெரியுமா? ஒரு கிறிஸ்தவன் வந்து இயேசு தன்னுடைய சார்பாக என்ன செஞ்சிருக்கிறாரு என்பதை பார்த்துட்டு இன்னமே தன்னுடைய அடையாளத்தை இயேசுலயே பார்க்க கத்துக்கிறவன் தான் ஒரு கிறிஸ்தவன். நம்ம அடையாளத்தை நம்மள பார்க்க கூடாது. நம்முடைய அடையாளம் யாருக்குள்ள பார்க்கணும்? இயேசுக்குள்ள பார்க்கணும். இயேசு எனக்கு எல்லாம் செஞ்சிருக்காரோ அதுதான் நான். நம்ம பரிசுத்தமாக்குதல்ல விசுவாச வாழ்க்கையில வளர்றதும் இதை பொறுத்து தான் இருக்கு. புரியுதுங்களா? இல்லைன்னா பிசாசு நம்மளை பிச்சு தின்னுடும். நம்மள இருக்கிற வெறுமை, நம்மள இருக்கிற சோர்வு, நம்மள இருக்கிற பாவகுணம், அதெல்லாம் நம்மள வளரவே விடாது. நம்ம எப்ப தெரியுமா வளர ஆரம்பிப்போம்? நம்ம அடையாளத்தை இயேசுல பார்க்கணும். நான் நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து இருக்கிறார், கிறிஸ்து எனக்காக வாழ்ந்து முடிச்சிருக்கிறார். அதை பார்த்து தாங்க பிசாசை நம்ம ஜெயிக்க முடியும். நம்முடைய அடையாளம் இயேசுல பார்க்கிறோம். ஏன்? அவர் தன்னுடைய அடையாளத்தை நம்மள காமிச்சார், நம்மள அடையாளம் காமிச்சுக்கிட்டார். பாருங்களேன், தன்னை பாவியாக நமக்காக பலியாக நம்மள காமிச்சுக்கிட்டார். இது முதல் பாடம் நம்ம படிச்சுக்கணும். இயேசுவை இன்னும் அறியாதவங்க நீங்க யாராவது இருந்தாங்கன்னா நீங்க இதைத்தான் செய்யணும். எப்படி தெரியுமா ரட்சிக்கப்படுறது? இன்னுமே நான் என்ன பார்க்காம, என்னுடைய நிலைமையை பார்க்காம, எனக்காக இயேசு என்ன செஞ்சிருக்காருன்னு அவரை பார்த்து அவரை நம்பி அவர்ல நம்மள பார்க்க, எனக்காக இவ்வளவு செஞ்சிருக்கிறிய, உண்மை நான் நம்புவேன். விசுவாசம்னா என்ன? மத்தவங்க செஞ்சதுல நான் நம்பிக்கை வைக்கிறது, என்னல இல்ல நான் என்ன செஞ்சனோ இல்ல, மத்தவங்க செஞ்சதுல நான் நம்பிக்கை வைக்கிறேன். அப்படித்தாங்க நம்ம ரட்சிக்கப்பட முடியும். அது முதல் பாடம் நம்ம படிக்கணும். ரெண்டாவது பாடம், இந்த பாடம் பாருங்களேன், முதல் தடவை அந்த காலத்துல வந்து திரியேகம்லாம் கரெக்டா, இப்ப யெகோவா வித்னஸ் நம்ம கிட்ட வந்து சண்டை போடுற மாதிரி திரியேகம்லாம் கரெக்டா, பிதா குமாரன் பரிசுத்தாவே எப்படி இருக்க முடியும்னு அப்படியே ஆர்கியூ பண்ண காலம் இருக்கு. அப்போ அந்த நம்முடைய மூதாதையர்கள் ஒரு பதில் சொல்லுவாங்களா, யோர்தானுக்கு போய் திரியேகத்தை பத்தி படிச்சுட்டு வா அப்படின்னுவாங்களா, கோ டு ஜோர்டன் அண்ட் லேர்ன் த ட்ரினிட்டி அப்படின்ற மாதிரி. நம்ம அந்த யோர்தானுக்கு வந்திருக்கிறோம் பாருங்களேன். இந்த திரியேகோன்ற ஒரு சத்தியம் வந்து இது வரைக்கும் மறைக்கப்பட்டிருந்துச்சு பழையற்பாடுல. தேவன் ஒருவர் தான் அப்படின்னு சொல்லி இருந்தாலும், ஏஞ்சல் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய தேவதூதன், கர்த்தருடைய தேவதூதன் ஒருத்தர் வந்துட்டு போவார், ஆவியானவர் இருப்பார். ஆனா திரியேகோன்னு முழுசா அங்க பழைய ஏற்பாடுல தெரியல. முதல் தடவை இங்க புதிய ஏற்பாடுல முதல் தடவை இயேசு வெளிப்படும் போது என்ன வெளிப்படுது, திரியேக சத்தியம் வெளிப்படுது. ஏன், எங்க வெளிப்படுது பாருங்களேன், எங்க ஆலயத்துல வெளிப்படல, இல்ல பெரிய ஆர்குமெண்ட் பண்ணும்போது, பெரிய தர்க்கம் பண்ணும்போது அங்கெல்லாம் வெளிப்படல. எங்க வெளிப்படுது, பாவிகள் தங்களுடைய பாவங்களை உணரும் போது திரியேக தேவன் தன்னை வெளிப்படுத்துறார். ஏன் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு வாட்டி யெகோவா விட்னஸ் ஒருத்தர்கிட்ட ஆர்கியூ பண்ணிக்கும் போது ஒருத்தர் ரொம்ப பண்ணிட்டு இருந்தாங்களா, அது எப்படி இருக்கும், அவரு ஆர்கியூ பண்ண மாட்டாரா, இதான் சொல்லுவாராம், நீ என்னைக்காவது நீ மகா பெரிய பாவி, கொஞ்சம் கூட தகுதி இல்லாத பாவி, நரகத்துக்கு போற பாவின்னு உன் இருதயத்தை பார்த்து நொறுங்கி, நீ எப்பயாவது நொறுங்கி பாவத்துக்காக வேதனைப்பட்டிருக்கிறியா அப்படின்னு அவங்கள பார்த்து கேட்டார். இல்ல அப்படி இருக்க, இப்படி இருக்க முடியும், அதை கேட்ட உடனே அந்த யெகோவா விட்னஸ் வெளியே ஓடி போயிட்டாங்களா. ஏன்னா திரியேகத்தினுடைய அவசியம் வந்து ஒரு பாவி தன்னுடைய சீர்கெட்ட பாவ நிலைமையை உணரும் போது தான். அந்த தேவையே தெரியாதவங்க போய் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு அப்படி எப்படி இருக்க முடியும், எப்படி அந்த வசனத்தை பாருங்க இந்த வசனத்தை பாருங்கிறதுக்கெல்லாம் புரியாது. திரியேகத்தினுடைய அவசியம் ஒரு பாவி நொறுங்குண்டி போன பாவிக்கு தான் தெரியும், ஐயோ எனக்காக வாழ்வதற்கு, என்னுடைய நீதியை சம்பாதிப்பதற்கு ஒரு குமாரன் வேணும், அந்த குமாரன் வாங்கின காரியத்தை, சம்பாதிச்ச காரியத்தையெல்லாம் கொண்டு வந்து எனக்கு அனுபவமா மாத்திரது, என் வாழ்க்கையில அப்ளை பண்றதுக்கு ஒரு ஆவியானவர் வேணும், இந்த அளவுக்கு தன் குமாரனையும் கொடுப்பதற்கு, ஆவியானவரும் கொடுப்பதற்கு, என்னை நேசிக்கிறதுக்கு ஒரு பிதா வேணும் அப்படின்றது ஒரு பாவினால தாங்க உணர முடியும். இதெல்லாம் இவங்கெல்லாம் பாவத்தை உணரல, மனம் திரும்பல, சும்மா பிலசாபிக்கல் ஆர்குமெண்ட்னுவாங்க, தர்க்கத்துக்காக வச்சுக்கிட்டு அதெல்லாம் பார்க்க முடியாது, அதெல்லாம் உண்மையே இல்லை. முதல் தடவை திரியேகம் புதிய ஏற்பாடுல வெளிப்படுது. எங்க வெளிப்படுது, பாவிகளுக்கு மத்தியில், நொறுங்கி போனவர்களுக்கு மத்தியில். நம்மளும் நம் பாவத்தை உணரும் போது தான் திரியேக சத்தியம் எவ்வளவு விசேஷம் நமக்கு தெரியும், அந்த தேவன் எவ்வளவு பெரியவர்ன்றது நமக்கு தெரியும். சரி, இதோட நம்ம முடிப்போம். பிராக்டிக்கலா ஒரு லெசனை நம்ம படிக்கணும். பாவமில்லாத தேவகுமாரன் தன்னை ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது, பாவிகளா இருக்கிற நீங்க யாராவது ஞானஸ்தானம் எடுக்காம இருந்தா அது எவ்வளவு தப்புன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா, எவ்வளவு தப்பு. பாவம் இல்லாத இயேசு கிறிஸ்துவ நான் நம்புறேன், அவரை விசுவாசிக்கிறேன், ஆனா இன்னும் நான் ஞானஸ்தானம் எடுக்கலங்க அப்படின்னு இருந்தா அது எவ்வளவு தவறுன்னு தெரியுதா. ஒரு பாவமும் செய்யாதவர் உங்களுக்காக போய் ஞானஸ்தானம் எடுக்க சகல நீதியும் நிறைவேற்றணும்னு போறாரு, நீங்க ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கிறது எவ்வளவு தவறு. ஏன், அந்த தேவனே சொல்லி இருக்கிறார், உலகம் எங்கும் போய் சீஷர்களாக்கி அவர்களுக்கு பிதா குமாரின் பரிசுத்தாவினால ஞானஸ்தானம் கொடுங்க இல்லைங்களா. அவர் பேச்ச நம்ம கேட்கணுங்க. இதுக்கப்புறம் இதே மாதிரி பிதா வானம் திறந்து இயேசுவை பத்தி சொல்ல போறார், எங்க மறுரூப மலையில சொல்ல போறார் படிங்களா, அது ஒன்னே ஒன்று படிச்சு முடிப்போம். என்ன சொல்றாரு அங்க பாருங்களேன், 17 மத்தேயு 5வது வசனம்.
அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று.
பாருங்களேன், இவரில் பிரியமா இருக்கிறேன்னு நிக்க வைக்கல, என்ன போட்டிருக்கு, இவருக்கு செவி கொடுங்கள், இவர் பேச்ச கேளுங்க, இவர் பேச்ச கேளுங்க. தாங்க பிதா பரலோகத்திலிருந்து நமக்கு ஒரு சத்தம் என்ன வருது தெரியுமா, இவர் பேச்சதான் கேட்கணும், வேற யார் பேச்ச நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, இவர் பேச்சு தான் மிகப்பெரிய மதிக்கணும். இவர் ஞானஸ்தானம் எடுங்கன்னு சொல்லி இருக்கும் போது நான் எடுக்காம இருக்கலாமா, எவ்வளவு பெரிய தவறு, பரலோகத்துக்கு விரோதமா செய்யற பாவம் அது, செய்யக்கூடாது. அவர் அந்த அளவுக்கு நமக்கு செஞ்சிருக்கும் போது நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும். அது மாத்திரம் இல்லாம அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கடவுளுடைய வார்த்தைகள் தான், அப்படித்தான் அதை மதிக்கணும். அப்படி மதிக்கிறோமா, இவர் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கன்னா அவர் ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு முத்தா மதிக்கணும். பரலோகத்துல தேவனுடைய வார்த்தை சிங்காசனத்திலிருந்து வரும்போது தேவதூதர்கள்லாம் கீழே உளுந்து தலை குனிஞ்சு அது கீழ்ப்படிவாங்க. இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இயேசுடைய வார்த்தைகளை நம்ம மதிக்கணும். பிதானால அங்கீகரிக்கப்பட்டவர், முத்திரை அடிக்கப்பட்டவர், பரிசுத்தாவினால அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நமக்காக நம்மளை பாவியா அடையாளம் காமிச்சுக்கிட்டவர். அவர் வார்த்தைகளை நம்ம எல்லோரும் கேட்கணும். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் எனக்கு முக்கியம். அதுதாங்க பரலோகம் நமக்கு இன்னைக்கும் இந்த நேரத்திலயும் சொல்றத நம்ம கேட்கலாம். சரி, நம்ம ஜெபம் பண்ணணும்.